தொடர்ந்து நாம் ஐந்தாவது வாரமாக பரலோகத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அம்மையாலே பரலோகம் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல, தேவன் தெளிவாய் சொன்ன ஒரு காரியம் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த வேதத்தில் 66 புத்தகங்களில் 54 புத்தகத்தில் பரலோகத்தை குறித்து சொல்லுகிறது. 64 புத்தகத்தில் 54 புத்தகத்தில் பரலோகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது கட்டுக்கதை அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் இயேசு கிறிஸ்து 70 முறை பரலோகத்தை குறித்து பேசியிருக்கிறார். 70 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பரலோகத்தை குறித்து தெளிவாய் சொல்லியிருக்கிற காரியத்தை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மெய்யாலுமே பரலோகத்தை நம்புகிறது என்பது ஒரு கடினமான காரியத்தை போல நமக்கு காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நிக்கதேமரிடத்தில் அதைத்தான் சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்தில் நிக்கதேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை குறித்து சொன்ன வேளையில் அவர் இவ்விதமாக சாட்சி கொடுக்கிறார். எவ்விதமாக சாட்சி கொடுக்கிறார்? யோவான் 3:13 வசனத்தில் தன்னை குறித்து சொல்லும் பொழுது பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் தெளிவாக சொல்றார், நான் எங்கிருந்து வந்திருக்கேன்னா பரலோகத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லையே. ஆகவே இந்த உலகத்தில் இயேசு சொன்னார், நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஆகவே பரலோகத்தை குறித்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன், பரலோகத்துக்கு நான் ஏறி போகிறேன். கடைசியா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 கழித்து அவர் பரலோகத்துக்கு போனார் என்று பார்க்கிறோம். அதே வேதம் சொல்லுது மறுபடியும் அவர் பரலோகத்திலிருந்து வரப்போகிறார். ஒன்னும் சொல்றாரு, அதுக்கு முன்னால வசனத்தில் பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேன் ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த உலகத்தில் நான் செய்யக்கூடிய காரியங்களை சொல்லும் பொழுதே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லும் பொழுது பரலோகத்துக்குரிய காரியங்களை நீங்கள் எவ்விதமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அதனாலே வேதம் தெளிவா சொல்லுகிற ஒரு காரியம் பரலோகம். மனிதன் நித்திய நித்தியமாய் வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதை குறித்து வேதமானது தெளிவாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதமானது நிச்சயமாய் சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சொல்லப்போனா இங்கு ஆதியாகமம் 1 நீங்க பார்ப்பீர்களானால் இங்கு சொல்லப்படுகிறது, ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் in the beginning God created the heavens and the earth. 3, அதாவது இந்த காற்று இருக்கும்படியான பகுதி வானம், ஏரி ஹெவன், ஸ்டாரி ஹெவன், இந்த நட்சத்திரங்கள், கோடி கோடி கோடியான நட்சத்திரங்கள், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் சொல்லுது. கணக்கில் ஒரு கேலக்சியிலேயே, ஒரு பகுதியிலேயே 2 நட்சத்திரங்கள், 20 மில்லியன்ஸ். அப்ப எத்தனை கோடி கோடி மில்லியன்ஸ் அந்த நட்சத்திரங்களை உருவாக்குற, அதற்கு பின்பாக ஹெவன் ஆஃப் ஹெவன்ஸ், வானத்தை, அந்த பரலோகத்தை உருவாக்கினவர். ஆகவே இந்த இடத்துல அவர் அவிதமாக தேவன் தாமே அங்கு சொல்லியிருக்கும்படியான காரியத்தை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. அவர் அவிதமாக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் நீங்க பாருங்க, ஒன்று கொரிந்தியர் 15 இங்கு இயேசு கிறிஸ்து திரும்பி போனதை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு தெளிவான இடம். நான் ஏற்கனவே அதை பற்றி சொன்னேன், கிழக்கு ஆராதிக்கிற கூட்டம், மன்னிக்கு வடக்கிலே ஆராதிக்கிற கூட்டம். 1 கொரிந்தியர் 15 ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:3-8 முடிய நாம் வாசிக்கும் பொழுது இங்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல அவ்விதமாக அவர் தரிசனமாகி பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். தெளிவாக வேதமானது அங்கு சுவிசேஷத்தில் சொல்லப்படும்படியான கடைசி நாட்களை குறித்து அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், பரலோகம் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல. பரலோகமானது மெய்யானது என்பதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த பரலோகத்தை பற்றி அநேக பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் பேசுகிறார்கள். ஏன்? அப்போஸ்தலர்கள் 7 ஸ்தேவான் அங்கு பரலோகத்தை பார்க்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 7:56 இங்கே ஸ்தேவான் அவிதமாக பிதா அங்கே இயேசு கிறிஸ்துவை அங்கு பரலோகம் திறக்கப்படுகிறதை குறித்து அங்கு தெளிவாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போ சிலர் 7:56 அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்து நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அம்மையாலே வேதம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு உண்மை, பரலோக ராஜ்யம் என்பது பொய்யான ஒரு காரியம் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லும்படியான ஒரு உண்மை என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லும் பொழுது டாக்டர் பில்லி கிராம் பேசுறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு என்று பல ஆண்டுகள் உழைத்தவர். அவர் மிக வயதானவராக இன்றைக்கும் இருக்கிறவர். அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவி ரூத்தோடு கூட நான் ஒரு நாள் இணையும்படியான நாள் உண்டு. பரலோகத்தில் உன்னதமான மகிமையான காரியங்களை குறித்து வேதமானது அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே நாம் பிரவேசிக்கும் பொழுது முதல் நாள் எவ்விதமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் எண்ணி பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருத்தங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள் மலிந்து கிடக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரிச்ச மக்களை, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரலோகம் என்பது ஒரு இளைப்பாறும்படியான ஒரு வாசஸ்தலம். பரலோகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாக ஒரு மகிமையான காரியத்தை நமக்குன்பாக வைத்திருக்கிற ஒரு இலக்கு. பவுல் சொல்றார் பரலோகத்தை குறித்து 2 கொரிந்தியர் 5 அவர் இவ்விதமாய் பேசுகிறார். பவுல் தேவனுடைய மனுஷன், விதமாக அங்கு நான் ஒரு சில தேவனுடைய மனிதர்கள் பரலோகத்தை குறித்து பேசினதை உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக விரும்புகிறேன். நமக்கு முன்பாக தேவனுடைய பரிசுத்தவான்கள் இவ்விதமாகத்தான் அதை நோக்கி ஓடினார்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில 2 கொரிந்தியர் 5 1 இவ்விதமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருடைய அந்த காரியத்தை அங்கே 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரித்த பின்பு முதல் நாள் எப்படியாக இருக்கும்? அவனுடைய தேவன் அவனுக்கு என்று ஆயத்தப்படுத்தின காரியம் எல்லாமே புதிதாக இருக்கும். அதை பார்ப்பது நமக்கு இன்றைக்கு நேரம் இல்லானா கூட, அதை குறித்து நான் சிந்தித்த அந்த க்ளோரி ஆஃப் ஹெவன், நாம எண்ணுவதற்கும் மிஞ்சின நினைப்பதற்கும் மிகுந்த ஒரு உன்னதமான இடங்க அது. இங்க சொல்றாரு, கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டாயிருக்கும். இரண்டாவது வசனத்தில் சொல்றார், ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுதுதான் இந்த மகிமையான பரலோகத்தினுடைய ருசியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஒரு விசுவாசி இந்த உலகத்திலேயே பரலோகத்தினுடைய ஒரு சின்ன விளிம்பை அவன் ருசிக்கிறான். ஏன்னா பரலோகத்தோடு கூட நீ ஒட்டு பார்க்கும் பொழுது இது மிக 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 குறைவு தான். ஆனா ஒரு சின்ன அளவுல அவனுடைய வாழ்க்கையில அவன் அதை ருசிக்கிறான். ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் நரகத்தை அவன் ஒரு விதத்தில் ருசிக்கிறான் என்றுதான் சொல்லக்கூடும். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை அங்கு மறிக்கும் பொழுதே, ஒருவேளை நான் எப்படி போவேன், ஒரு புதிய சில இடங்களுக்கு போகும் பொழுது அங்கே கைட்ஸ் சொல்லுவாங்க, கைட்ஸ், அந்த கைட்ஸ் வந்து அவிதமாக அங்கு அவர்களை வழிநடத்துகிறது உண்டு. அந்த கைட்ஸ் அந்த இடத்துல நமக்கு முன்ன பின்ன தெரியாது, ஆனா அவர் அந்த இடங்களை குறித்தெல்லாம் விவரித்து சொல்லுவார். நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் வேதம் இன்னும் கூட சொல்லுகிறது, அவன் அவனுக்குரிய ஒரு தூதன் உண்டுன்றது. அது எந்த அளவுக்கு அதை பற்றி என்னால விபரமாய் சொல்ல முடியவில்லை. கார்டியன் ஏஞ்சல், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு தூதனை வைத்திருக்கிறார். ஏன்னா வேதத்துல சிறியவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய தூதர்கள் அவருடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே அவருடைய வாழ்க்கையில அவருடைய பாதைகளை வழிநடத்தி காத்து எல்லா விதத்திலும் இந்த உலகத்தில் அவர்கள் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் நம்புகிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு தேவனுடைய தூதருடைய பாதுகாப்பு உண்டு. வேதத்தில் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆனா முக்கியமா ஒரு கார்டியன் ஏஞ்சல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும்படியான ஒரு காரியம் இருக்க வாய்ப்பு உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் திருப்பி பார்க்கும் பொழுது இங்கு இந்த இருவருமாக மரித்து விடுகிறார்கள். இங்கே மரித்து போன வேளையில் நாம் பார்க்கிறோம், இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னா, 16வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 22வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 108வது பக்கம், பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அதாவது he was destined to take him. ஒருவேளை அந்த லாசருவனுடைய அந்த கார்டியன் ஏஞ்சல் அவன் மரிக்கும் பொழுது அவருடைய அவனை அழைத்து கொண்டு போகிறார். எங்க? பரலோகத்தில் ஆபிரகாமோடு கூட இருக்கும்படியாக, ஆபிரகாமன் மடியோடு, மடி என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமோடு கூட அங்கு கொண்டு சேர்க்க மட்டுமாக. ஆகவே நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன? உன்னுடைய மரண வேளையில் உன்னுடைய தூதன் உன்னை தேற்றுவார். தேவன் தம்முடைய அந்த பிள்ளையை பராமரிக்க காத்துக்கொள்ள சில ரகசியங்களை நம்மால உண்மையில விதத்தில் நம்ம சிந்திக்கும் பொழுது மோசே தவறு செய்து விடுகிறான். நம்ம வாசிக்கிறங்க யூதாவின் புத்தகத்தில் எல்லாம் மோசே தவறு செய்த பொழுது மோசேயினுடைய சரீரத்துக்காக அங்கே பிசாசு போய் அங்கே மிக தேவனுடைய தூதனோடு கூட அங்கே தர்க்கிக்கிறதை பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நீ வழிதப்பி போகவே மாட்டாய், உன்னை எந்த ஒரு சாத்தானும் திசை திருப்ப முடியாது. தம்முடைய தூதனால பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்க மட்டும். நாம வெளிப்படுத்தின விசேஷத்துல பாக்குறங்க, யோவானுக்கு தூதன் தான் வழிகாட்டுகிறான், பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் காட்டுறான். உழைந்த தூதன் உனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த மேன்ஷன், ஆண்டவர் சொல்றார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம பார்க்கிறோம், என்ன முடியாத திரள் கூட்டமான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்குமே தேவன் அவிதமாக மேன்ஷன் சொல்லுது. ஆகவேதான் பவுல் சொல்றார், கை வேலை இல்லாத நித்திய வீடு உன்னுடைய அந்த வீட்டில். அவர் ஒருவேளை அந்த இடத்துல அங்கு அமிதமாக பரலோகத்தை உனக்கு திறந்து பரலோகத்தினுடைய எல்லா காரியங்களையும் உனக்கு அறிமுகப்படுத்துகிற மகிமையான காரியம் இருக்க கூடும் என்று நினைக்கிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம், பரலோகத்தின் இந்த வாசல் திறக்கும் பொழுது இவ்விதமாக அங்கு யோவான் அழைத்து செல்லப்படுகிறார். நான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்றார். நம்முடைய ஆத்மாவானது போகும் பொழுது தேவ தூதன் அங்கு நம்மை அழைத்து சென்று நமக்கு பரலோகத்தினுடைய காரியங்களை காட்டக்கூடியவராக இருப்பார். எவ்வளவு ஒரு மகிமைகரமான காரியம் இது பாருங்க. பரலோகம் என்பது ஒரு பொய் அல்ல. ஆகவே தான் பவுல் சொல்றாரு, கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்தின் காரியங்களினால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொலோசியர் 1:15-16 கொலோசியருக்கு என்ன நிருபம், 1:15-16 கூட இங்கு என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, 15:16 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும். இங்கு சொல்லப்படுகிறது பரலோகத்துக்குரிய காரியங்கள். நம்முடைய பிரதம் சகோதரன் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து அங்கே இருப்பார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை காணவில்லை, ஆனால் நேசிக்கிறோம், அவரை நம்புகிறோம், அவரை நம்பிதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறோம். நம்ம ஒரு காலத்தில் அவிதமாக பரலோகத்தில் இருக்கும்படியான காரியங்களை எல்லாமே நாம் பார்ப்போம். பேதுரு கூட இதை பத்தி சொல்றார். 2 பேதுரு 3 பேதுருவும் இந்த பரலோகத்தை குறித்து பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு 3 இங்கே 13 என்ன சொல்றார், அங்கு அவர் சொல்றாரு அருமையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே புதிய ஏற்பாட்டில் 325 நீதி வாசமாயிருக்கவும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம் புதிய வானம் புதிய பூமி, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு உண்டு காத்திருக்கிறோம், அது நிச்சயமா நமக்கு உண்டு என்று நாங்கள் அதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அமையாலே நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாக அங்கு சொல்லப்படும்படியான காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவிதமாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவைகளை நமக்கென்று வைத்திருக்கிறார், நமக்கென்று நியமித்திருக்கிறார். இது பொய்யான ஒரு காரியம் அல்ல, இது பொய்யான காரியமும் கிடையாது. தேவன் தம்முடைய வார்த்தையில் தெளிவாய் சொல்லிருக்கும்படியான காரியங்களாக அவைகள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பசுத்தவான்கள் அவிதமாக அங்கு சொல்லும்படியான பல காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் தம்முடைய வார்த்தையில் தெளிவாய் சொல்லியிருக்கும்படியான காரியங்களை குறித்து நாம் அதிகமாய் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அவிதமாக தம்முடைய காரியங்களில அதை குறித்து பேசுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், தெளிவாய் நாம் தெரிந்திருக்கிறோம். ஏன் பழைய ஏற்பாட்டில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா அதை பற்றி பேசுகிறார். ஏசாயன் புத்தகம் 48 அதிகாரத்தில் பாருங்க, ஏசாயன் புத்தகம் 48 அதிகாரம் 13 வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். பழைய பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதை விசுவாசித்தார்கள், அதை சார்ந்து கொண்டார்கள். ஏசாயா 48:13 வசனம் இங்கே ஆண்டவர் சொல்றார் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது, நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். வானங்கள் என்று சொல்லுகிறார், மூன்று விதமான வானங்களை அவிதமாக அங்கு சொல்லுகிறார், என்னுடைய கைகள் அளவிட்டது, நான் அவைகளை உருவாக்கினேன். அற்கீடாக 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீர்களானால், 1 கொரிந்தியரின் புத்தகம் 2 அதிகாரம் 9 வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, பழைய புதிய ஏற்பாட்டில் 228 எழுதியிருக்கிறபடி, தேவன் நம்மில் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை. பரலோகம் என்பது நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாத மகிமை நிறைந்ததுங்க. பரலோகத்தை பூலோக வார்த்தைகளினால விவரிக்க முடியாது, ஆனாலும் யோவான் அதை குறித்து விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏசாயா தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உண்டாக்கினவைகளை ஸ்தாபித்தவைகளை குறித்து பேசுகிறார். மோசே இதை குறித்து பேசுகிறார். மோசேயை பாருங்க, உபாகமம் புத்தகத்தில் 26 அதிகாரம் உபாகமம் 26 அதிகாரத்தில் அங்கு பரலோகத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 26:15 இங்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, மோசே பழைய பாட்டில் 256 நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உன் ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து, பழைய பாட்டு பரிசுத்தவான்களும் தங்களுடைய வாழ்க்கையில மரித்த பின்பாக இந்த இடத்துக்கு போக போகிறோம் என்பதை குறித்த நிச்சயத்தோடு தான் வாழ்ந்தார்கள். பரலோகம் என்பது கட்டுக்கதை அல்ல, ஆனா ஒன்று ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆயத்தமாக்கப்படுகிற இடம் அது. நீ அதுக்கு ஆயத்தப்படுறியா? உடைய வாழ்க்கையில உன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த உலகம் ஒரு நாள் முடிந்துவிடும், இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அமையாலே நம்முடைய வாழ்க்கையில பரலோகம் என்பது கர்த்தர் உருவாக்கின கோடி 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 கோலகங்களில் தேவன் தம்முடைய பரலோகத்தை ஸ்தாபித்திருக்கிறார். சாலமோன் அதை குறித்து பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தில் சாலமோன் அதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 8:30 அங்கு சாலமோன் அங்கு பரலோகத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று ராஜாக்கள் 8:30 தேவனுடைய வார்த்தை இங்க என்ன சொல்லுகிறது பாருங்க. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற, பழைய ஏற்பாட்டில் 436, உமது ஜனமாகி இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக. பரலோகத்தில் ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலம், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேளும். நாம் அப்படித்தான் ஜோம, பரமண்டலங்கள் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபம். எங்க பார்த்து ஜபிக்கிறோம்? அவர் எங்க இருக்கிறாரு? இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு, உன் ஜபத்தை கேட்கிறாரு. நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பேசும் பொழுது ஏதோ நான் ஆகாயத்தில் நான் உங்களை பார்த்து பேசுறேன், நீங்களாம் இருக்கிறீங்க. ஆகவே ஜபிக்கும் பொழுது ஏதோ நம்ம வானத்தில் ஜபிக்கிறது இல்லை, வெறும் வார்த்தைகள் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற அவைதான் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே. சங்கீதத்தில் ஆசா சொல்றதை பாருங்க, 73 சங்கீதத்தில் பரலோகத்தை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பரலோகம் என்பது பொதுவாக புதிதாக உருவாகின ஒரு கற்பனை அல்ல. ஆனா நீயும் நானும் அங்க போறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணுங்க. 73 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், 73 சங்கீதத்தில் 25 சொல்லப்படுகிறது, பரலோகத்தில் உம்மை அல்லாமல், 715, எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? பரலோகத்தில் நீர்தான் எனக்கு, நீர்தான் எனக்கு தெரியும். அம்மையாலே பரலோகம் என்பது தெளிவான ஒரு இடங்க. வேதத்தில் தெளிவான சாட்சியை நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை குறித்து நாம் நிச்சயமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எங்க போறோம்? ரெண்டு இடம் தான். ஒன்று பரலோகம் அல்லது நரகம். பரலோகத்துக்கு நாம போகலன்னா அடுத்தது நரகம் தான். வேதம் தெளிவா சொல்லுகிறது. அந்த ஐஸ்வர்யவான் மரித்தான், கண்ணை அங்க பரலோக நரகத்துல திறக்கிறான்னு சொல்லுது. அவனை அழைத்து போக யாரும் இல்லை. ஆனா லாசர் மரித்த பொழுது அவன் அழைத்து பழகிறோட அருமையானுடைய வாழ்க்கையில் எதை தெரிந்து கொள்ளுவ? இந்த உலகத்தில் உனக்கு நிச்சயம் இருக்கா? நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கியா? உண்மையா தேவனோடு ஒப்புரவாயிருக்கியா? உடைய பாவங்களை எல்லாம் அறிக்கேட்டு மனம் திரும்பி இருக்கிறியா? நீ மரித்தாலும் உடைய வாழ்க்கையில பரலோகத்தில் வாழுவ என்பதை குறித்த உடைய வாழ்க்கையில நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? இன்னொன்னு நான் சொல்றேன், பரலோகம் என்பதனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலேயே நீ ஆயத்தப்படுத்தப்படுகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில அதை குறித்து நீ அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. 1 பேதுரு 1 கூட இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 1:3-4 பேதுரு இதை குறித்து பேசுகிறார். 1 பேதுரு 1:3-4 என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, 5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. The inheritance. உனக்கு அந்த இடத்துல ஏற்கனவே அங்கு அநேக காரியங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த சுதந்திரம் உனக்கு இருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய பெயர் அங்கு பதிவாகி இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சொல்ல முடியுமா? அம்மையாலே உன்னுடைய உள்ளத்தை தொட்டு சொல்ல, நீ உண்மையா ஆண்டவருடைய பிள்ளையா, நீ வாழ்றியா, உன்னுடைய சாட்சி அப்படி வெளிப்படுதா? இல்லைன்னா நம்மை தாழ்த்து ஆண்டவரே மன்னியும் மன்னியும். என்ன கேட்டா, பரலோகம் என்பது தெளிவாய் போதித்திருக்கிற ஒரு உண்மை, மாறாத நித்தியமான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலகத்தை போல தெளிவும் திட்டமுமா பரலோகம் என்பது இருக்கிறது, நரகம் என்பது இருக்கிறது என்பதை வேதத்தில் மறுபடியும் மறுபடியும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம புறக்கணிப்போமானால் நாம் நஷ்டப்படுவது நாம தாங்க. கடைசியாக வெளிப்படுத்த விசேஷத்தில் பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ரெண்டு காரியத்தை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி புத்தகங்களில ஆண்டவர் கடைசியா அங்க அதைத்தான் சொல்லப்படுகிறார். இந்த நரகத்தை பத்தி மோட்சத்தை பத்தி தான் பேசுகிறார். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் முடிந்த பின்பாக அங்கே வேதம் தெளிவா சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் அங்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு பார்க்கிறோம். 15வது வசனத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான். ஒருவன் நீ கேட்கலாம், எனக்கு இப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, உடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அந்த நிச்சயத்தை கொடுத்து தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துகிறது, வெற்றியை நீ பார்க்க முடியுங்க, அதாங்க உண்மை. அருமையான சோர்ணேஸ்வரி, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல அப்படின்ற ஒரு காரியம் இருக்குமா? நான் ஜெபிக்கலாம் ஆண்டவரே. என்ன, உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அங்கு கடைசியாக அங்கு திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே திறக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில அங்கு அதன் அதன்படியாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இன்னொன்னு என்ன சொல்லுது பாருங்க, பரலோகத்தை பற்றி சொல்லுகிறது. 21வது அதிகாரத்தில் பரலோகத்தை குறித்து சொல்லிவிட்டு அங்கு சொல்லும்படியான காரியத்தை குறித்து அங்கே 24க்கு முன்பாக பரலோகத்தை குறித்து சொல்லிட்டு தெளிவாய் வேதமானது போதிக்கிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அது எப்படி உறுதிப்படுத்தப்படும்? அந்த 27ல் பின்னால பகுதியில் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் பிரவேசிப்பார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பெயர் இருக்கா இல்லையாங்கிறத நீ அங்க போய் பார்க்கணுங்கிறத வேதம் சொல்லல. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நீ உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் உண்டு. ஒருவேளை நினைக்கலாம், அங்க போனா தான் எனக்கு தெரியும். நீ இங்கேயே உன்னுடைய, நீ மறித்த உடனே உன்னுடைய வாழ்க்கையில நீ எங்க போறங்கிறத தெரிஞ்சிருங்க. நீ அங்க போய் தெரியறது இல்லைங்க. நீனுடைய வாழ்க்கையில அங்க போய் தான் தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இதை நம்ம விளங்கிக் கொள்ளணுங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கும் பொழுது இவ்விதமான ஒரு சூழ்நிலையிலேயே உங்களுடைய வாழ்க்கையானது காணப்படுவது அவசியம். உங்களுடைய வாழ்க்கையானது காணப்படுவது மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. ஆகவே வேதத்தில் ஜீவ புஸ்தகம் என்பது ஏதோ அங்கு பின்பாக நடக்கும்படியான காரியம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜீவ புத்தகத்தில் உன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து இங்கேயே நீ தெரிந்து கொள்வது மிக அவசியம், மிக தேவையாக இருக்கிறது. ஏன்னா வேத ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதிலே நடப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள் என்பதை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த நிச்சயமற்றவர்களாய் நாம் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவிதமாக அங்கு தெளிவாய் இந்த புத்தகமானது நமக்கு காணப்படும் என்பதை குறித்து வேதம் நிச்சயப்படுத்தி பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவது பிலிப்பியருக்கு நிருபத்தில் என்ன வேதம் சொல்லுது? பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் வேதமானது தெளிவாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அங்கே பவுல் அதை பொறுத்து பேசுகிறார். எப்படி அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனா கூட அவங்களுடைய பெயரை குறித்து அங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பவுல் அதை குறித்து பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து நிச்சயப்படுத்திக் கொள்வது மிக அவசியம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போமானால் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும், ரட்சிக்கப்படலன்னா நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் அது மன்னிக்கணும், பிலிப்பியருக்கு நிருபம் மன்னிக்கணும், பிலிப்பியருக்கு நிருபம் அங்கு என்ன சொல்லப்படுகிறது? 4வது அதிகாரத்தில் பவுல் இதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த பவுல் போய் அங்க இந்த புத்தகத்தை எல்லாம் பிரட்டி பார்த்தா சொல்றாருங்க, இல்லைங்க, தேவ ஆவியானவரை கொண்டு நிச்சயப்படுத்துகிற காரியங்கள், ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில தேவை. அருமையான என்னுடைய வாழ்க்கை குறித்து நாம் அதிகமாய் சிந்திக்க வேண்டும். பரலோகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ இல்லாத ஒன்றுன்னு நினைக்காதீங்க. வேதம் தெளிவாய் போதிக்கிற ஒரு சத்தியம் பரலோகம், நரகம். நரகத்தை குறித்து சொல்லப்போன இயேசு கிறிஸ்து பல இடங்களில மறுபடியும் அடிமாய் பேசுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில யோசிக்குவேன், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய வாழ்க்கையில கிட்டி சேரும்படியாக என்னை ஆயத்தப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையில பரலோகத்தை குறித்த நிச்சயத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட மக்கள் அதுல பிரவேசிப்பார்கள். உன்னுடைய பாவங்கள் மன்னிச்சிருக்காரா? உடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்திருக்காரா? பாவம் என்கிறது பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, தெரிஞ்சுக்குங்க, பாவம் மன்னிக்கிறது பாவ மன்னிப்போடு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருப்பதுதான் ரட்சிப்பு. உடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர், உனக்கு அந்த காரியங்களை செய்வார். நம்மை தாழ்த்துவோம், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகம் என்பது எங்கேயோ இல்லாத ஒன்று அல்ல ஆண்டவரே. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளை மரிக்கும் பொழுது அவனுடைய தூதன் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவனை பாதுகாத்து எத்தனையோ கண்காணாத அபாயங்களுக்கு, எத்தனையோ விபத்துகளுக்கு, எத்தனையோ மரணங்களுக்கு காத்து தேவ தூதனை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கடைசியில் அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க மட்டுமாக அவளுக்கு நீர் ஆண்டவரே துணை செய்கிறீர். The guardian angel. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு, ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு அங்கே ஆண்டவரே கார்டியன்ஸ், அவ்வளவு பாதுகாப்பு பட இருக்கிறது. ஆனா அதை மீறி எத்தனையோ பேர் அழிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆனா வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரே ஒரு தூதன் 185,000 பேரை இராணுவத்தில் சாகடிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு ஆண்டவரே, எப்படியான ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறீர்? அவளை இந்த உலகத்தில் பராமரிக்கிறேன், பாதுகாக்கிறேன், பலப்படுத்துகிறேன், வழி நடத்துகிறேன். உம்முடைய சத்தியத்தை கொண்டு நீர் செயல்படுகிறீர். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான தேவன் நீர். ஆண்டவரே, ஒருவேளை இந்த இடத்தில் இருக்கிற இவர்களில் யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாமல் இருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை அவருடைய பெயர்கள் எழுதப்படாமல் இருந்தால், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவருடைய அக்னி கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் அந்த அக்னி கடலிலே தள்ளப்படக்கூடாது. ஒருவரும் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவோ நல் மறுபடியும் மடியமாக இந்த சத்தியத்தை குறித்து சொல்ல அவர்கள் கேட்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே அதை அலட்சியப்படுத்தி அது ஏதோ ஒரு பொய் பிரமை என்பதாக எண்ணி இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில அவர்கள் வாழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே உதவி செய்யும். கவனமாயிருக்க கற்றுத்தாரும், அவிக்கிற வாழ்க்கையில விழிப்பாயிருக்க கற்றுத்தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியான ஒரு பாதுகாப்பு இது? ஆனா உம்முடைய பிள்ளை இல்லை என்றால் ஆண்டவரே, வேதம் சொல்லுது, அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாங்கள் போன வாரம் பார்த்தோம் நினைக்கிறோம், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் இருளில் இருக்கிறான், சாத்தானுக்கு அவன் மேலில் அதிகாரம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சிலர் ஆண்டவரே வேதம் தெளிவா சொல்லுகிறதை பார்க்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்கள் இவர்களுக்கு சாத்தான் அதிகாரத்தை கொண்டிருக்கிறான். ஆகவே அவர்களுடைய பொய்யையெல்லாம் நம்பி 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 கேட்டு ஏமாந்து ஆண்டவரே அவனுடைய மாயான காரியங்களை அவன் எவ்விதமாக ஏமாற்றி எங்களை திசை திருப்பிறான். ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவையே அவன் ஏமாற்ற முடியுமா என்பதாக பிரயாசப்பட்டவன், தெய்வ குமாரனையே இந்த உலகத்தை காட்டி வஞ்சிக்கும்படியாக அவன் செயல்பட்டவன். ஆண்டவரே, நாங்கள் அற்பமான மக்கள், எவ்வளவு சீக்கிரம் அந்த உலகத்தை காட்டும் பொழுது, உலகத்தின் மகிமையை காட்டும் பொழுது, என்னை பணிந்துகொள் நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, எத்தனை பேர் அவனுடைய கால் அடிகளில பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். ஆனா ஆண்டவரே, அவன் இந்த உலகத்தில் அவன் எங்களை வஞ்சித்து, ஒருவேளை இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை கூட அவன் கொடுக்க கூடும். ஒருவேளை வேதத்தில் நாங்கள் பார்க்கிற ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவனால ஐஸ்வர்யவானான மக்கள் அந்த பிசாசு அழியும் பொழுது கதறினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, அவன் இந்த உலகத்தின் அதிபதி, ஆண்டவர் அவனுக்கு அந்த ஒரு அதிகாரத்தையும் கூட கொடுக்கிறார். ஆனா அது அவன் ஏமாற்றி வஞ்சித்து விடுகிறான். ஆண்டவரே, கடைசியில நரகத்துல கொண்டு போய் தள்ளி விடுகிறான். அவன் இருக்கிற இடத்துல ஐயோ ஆண்டவரே, காலாகால எங்களை வாதிக்கும்படியாக, காலாகாலம் அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தின நரகத்துல கொண்டு போய் எங்களை தள்ளி அவன் தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் இந்த இடத்துல இருக்கிற ஒருவரும் இந்த நரகத்துக்கு போகவே கூடாது. ஆண்டவரே, கத்தாவே நீர் விட்டு விடாதிரும் தாப்பனே, நீர் விட்டு விடாதிரும். இந்த பொய்யை நம்பி அவர்கள் மோசம் போய் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே வினாய் போயிடக்கூடாது தாப்பனே. ஆவியானவரே இந்த காலங்களில பேசும் பேசும் ஆண்டவரே, விடுதலை தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்குரிய அந்த பாதுகாப்போடு இந்த உலகத்தில் வெற்றியோடும் விடுதலையோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழுகிற ஒரு வாழ்க்கையைப் போல மகிமிகரமான வாழ்க்கை எது உண்டாண்டவரே? அதை தெரிந்து கொள்ளாமல் ஐயோ இந்த பொய்யனுடைய காரியத்தை அவர்கள் ஒரு காலம் தெரிந்து கொள்ளாதபடிக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.